மலங்கினேன் கண்ணில் நீரை மாற்றி மலங்கெடுத்த பெருந்தூரை விளங்கினேன் கேடனேனி மேல் வீழைவ
வாசகர் மலரடி வாழ்க வாழ்க வாழ்க. அருட்கடல் ஆகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே இன்று திருவாசகம் சிவபுராணத்தில் 26வது வரி முதலாக இப்பொழுது உரை செய்ய எண்ணுகிறேன். உயிர்களாகிய நாம் வந்து இந்த உலகத்திலே வாழ்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய இஷ்டப்படி பிறப்பும் வரவில்லை, வாழ்க்கையும் வரவில்லை, இறப்பும் வராது. இறப்பு வராமலே போனா தேவலாம். சரி, வாழ்கிறோம் என்றால் நம்முடைய இஷ்டப்படி பிறப்பு வரவில்லை, வாழ்க்கையும் அமையவில்லை. அதனாலே நமக்கு மேலே ஒரு ஆற்றலாகிய கடவுள் இருந்து நம்மை பிறப்பிக்கிறான், வாழ வைக்கிறான், அப்புறம் முடிக்கிறான். அந்த கடவுளுக்கு இது இல்லை. எந்த இது இல்லை? பிறப்பறது பிறக்கிறது, ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்வது, அப்புறம் முடிவது ஆகியது கடவுளுக்கு கிடையாது. எப்போதும் உள்ளது கடவுள். உயிர்களும் எப்போதும் உள்ளது, ஆனா அந்த உடம்பு மாறி மாறி வந்துகிட்டு இருக்கும். உயிர் வந்து அது பாபமுன்னே தகுந்தாற் போல மாறி மாறி வந்து கொண்டிருக்கும். அதனாலே வந்து உயிர்களுக்கு எப்படி உடம்பு வருகிறது, அது எப்படி வாழ்கிறது என்பதை பற்றி இப்படி ஞான சாஸ்திரங்கள் ஞானிகள் மூலமாகத்தான் அதை தெரிந்து கொள்ள முடியும். அப்படி வாழ்கின்ற உயிரானது வாழ்கின்ற காலத்திலே செய்கின்ற செயலாலே அதற்கு வந்து பின்னாலே வருகின்ற வாழ்க்கை அமைகிறது. இப்போது என்ன செய்கின்றோமோ அதற்கு தகுந்தாற் போல அடுத்தாற் போல பரவி வரும். முன்னே எப்படி செய்திருக்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்புல இப்ப வந்திருக்கு. அதனாலே வந்து உயிர் என்பது ஒன்று உண்டு. இந்த உயிருக்கு வினை என்பது ஒன்று உண்டு. உயிர் செய்த வினை என்பது ஒன்று உண்டு. அந்த வினைக்கு தகுந்தாற் போல உடல் வாழ்வு இடம் எல்லாமே அமைத்துக் கொடுக்கிற கடவுள் என்று ஒருவன் உண்டு. இப்ப நான் சொல்றது விளங்குதா? உயிர் வேற, கடவுள் வேற, அப்படித்தானே? கடவுள் வேறு, உயிர் வேறு. ஆனா இந்த ரெண்டு கண்ணுக்கு தெரியாதது, அதான் ஒரு அதிசயம். கடவுள் இப்ப உயிரை நம்புறமா? உயிரை நம்புறமா? உயிரை நம்பாதவ யாரு இருக்கிறா? தெரியலேனாலும் கூட உயிரை கண்ணால யாரு பார்த்தா? உயிர் கருப்பா சிவப்பா? உடம்பத்தானே கருப்பு சிவப்புன்னு பாக்குறான். உயிரை யாருக்குமே தெரியாது. எவ்வளவு பெரிய கட்டிக்காரனும் இன்னும் உயிரை பார்க்கல. அதனாலே உயிரும் தெரியாது, உயிருக்கு உயிராக இருக்கிற கடவுளும் தெரியாது. உயிரே தெரியாதுன்னா உயிருக்கு உயிராக இருக்கிற கடவுள் எப்படி தெரியும்? ஆனா உயிரை கண்டு விட்டோம்னா உள்ள இருக்கிற கடவுளை கண்டுலாம், உயிரை காண முடியாது. ஆனா அந்த உயிர் வந்து ஒரு சரீரத்துக்குள்ளே அடைச்சு வச்சிருக்கிற ஒரு குறிப்பிட்ட கால வரையிலும்
உயிரை சரீரத்துக்குள்ள அடைச்சு வச்சிருக்கிற
அந்த அடைச்சு வச்சிருக்கிறவன் தான் கடவுள். சரீரம் நம்ம தானா தேடிக்கொண்டதல்ல, இந்த சரீரம் நாம சம்பாதிச்சதல்ல.
பிறப்பு நம்ம சம்பாதிச்சோம்னா எல்லாமே ராஜா வீட்டுல பிறந்திருக்கலாம், நம்ம இஷ்டத்துக்கு மந்திரி வீட்டுல பிறக்கலாம், விளங்குதா? எல்லாமே சிவப்பா இருக்கலாம், எல்லாமே அழகா இருக்கலாம், இதெல்லாம் ஒண்ணு கூட நம்ம இஷ்டத்துக்கு அமையல. அதனாலே நமக்கும் மேலே ஒருவனடா அவன் நாளும் தெரிந்த தலைவனடா. நம்மை நன்றாக அவன் தெரிந்து வைத்திருக்கிறான், அவன் நமக்கு நன்றாக தெரியவில்லை. நம்மை அவன் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறான், அவனை நமக்கு நன்றாக. அதனாலே இந்த உடம்பை இயக்குகிறது உயிர், உடம்பை இயக்குகிறது உயிர், உடம்பு உயிருக்கு உயிரை உடம்பு இயக்காது, உயிரை வந்து உடம்பு இயக்காது, உடம்ப உயிர் இயக்குகிறது. இப்ப பேசுறது கைய ஆட்டுறதெல்லாம் எது செய்யுது? உடம்பா செய்யுது, உயிர் தான் செய்யுது, ஆனா தெரியல. அதே போல இந்த உலகத்தை இயக்குகிறது யாரு? கடவுள். அதான் தெரியல, உலகத்தை இயக்குகின்ற கடவுளும் தெரியல, உடம்பை இயக்குகின்ற உயிரும் தெரியல. அதனாலே வந்து உயிர் தன்னுடைய அறிவு, அறிவினாலே அது நினைக்கின்ற நினைவு, அந்த நினைவினாலே செய்கின்ற செயல், பேசுகின்ற வார்த்தை, இவைகளை வச்சு அவன் கணக்கு போட்டாரான். உயிருக்கு அறிவு உண்டு, உயிருக்கு அறிவு உண்டு, அது சிற்றறிவுன்னு பேர். உயிருக்கு அறிவு உண்டு, அது அறிவுங்கிறது எப்ப வந்துச்சு? உயிருக்கு அறிவு உண்டு, விவரம் தெரிகிறது எப்ப தெரியுது? ஒரு குறிப்பிட்ட வயசு 16, 20, 22 இப்படி வந்துதான் வரந்துது. 4 வயசு 5 வயசுல எல்லாம் விவரம் தெரியறது இல்லையில, விவரம் தெரியாத விட்டு அப்படிங்கிறான். அதனாலே அப்படி இந்த அறிவு இப்படி இருக்குதுப்பா, அறிவு இருக்குதே தவிர, அறிவும் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே, ஒரு குறிப்பிட்ட வயசிலே, அதுவே அறிவுடையவரோடு சேரும் போது அறிவு உண்டாகும். ஆகவே அந்த அறிவின்படி அது நினைவு, அந்த நினைவின்படி வார்த்தையின்படி செயல். மனசு நினைக்குதா, வாக்கு பேசுதா, கை செய்யுது. நினைக்கிறோமா, பேசுறோமா, செய்யறோம். மனம் வாக்கு காயம் சொல்லுது, மனம் வாக்கு காயம், காயம்னா உடம்பு. காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பொய்யடான்னு ஒரு பாட்டு. அதனால இந்த மனம் வாக்கு காயம் என்றாலும் மனசால நினைக்கிறோமா, வாக்குனால பேசுறோமா, உடம்பாலே கையினாலே செயல் செய்யும். இந்த மூன்றும் நல்லதாக இருந்தா நல்வினை, மூன்று கெட்டதாக இருந்தா தீவினை. விளங்குதா? இத அவன் கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறான், ஒரு வினாடி தவறாம நம்ம பாத்துக்கிட்டே இருக்கிறான். அதான் ஒரு பெரிய அதிசயமா இருக்கும். என்ன பேசுறான், என்ன நினைக்கிறான், என்ன செய்யறாங்கிறத அவன் மேல இருந்து கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறான் ஒவ்வொருத்தரையும். அதுதான் அதிசயமா இருக்கும். யாரையும் விடாம அந்த கணக்கு போட்டு, நீ இவ்வளவு வாக்கினாலே பாவத்தை பண்ணினாய், நீ இவ்வளவு மனசாலே பாவத்தை பண்ணினாய், இவ்வளவு செயலாலே பாவத்தை பண்ணினாய், நீ மனசாலே இவ்வளவு புண்ணியத்தை செய்தாய் நினைத்தாய், வாக்கினாலே இவ்வளவு புண்ணியத்தை பேசினாய், செயலால கையினாலே இவ்வளவு புண்ணியத்தை செய்தாய் என்று கணக்கு போட்டு அதற்கு தகுந்தாறு போல பிறப்பு, தாய் தந்த, மனைவி, மக்கள், மற்றைய செல்வம், கல்வி, அறிவு, தேசம், இடம் எல்லாம் அமைச்சு கொடுக்கறான், எல்லாம் அமைச்சு கொடுக்கறான். இதெல்லாம் வந்து எப்ப உண்டானது? முன்னையே தீர்மானம் பண்ணிடுறான். பேரளவு இன்பமோடு பிணி மூப்பு சாக்காடுன்னு 6 முன் கருவுட்பட்டது அவிதி அனுபவத்தால் ஏறிடு முன்பு செய்த கண்மை இங்கு இவற்றிற்கு ஏது தேரு நீ இனி செய்கண்மம் ஏழுடர் சீருமன். அதனாலே இப்படி மனசு வாக்கு காயம் இந்த மூன்றினாலும் நினைப்பது பேசுவது செய்வது ஆகி இதை வச்சு நமக்கு அவன் நல்லது கெடுதல் வாழ்வு எல்லாமே தந்தான். அதனாலதான் பெரியோர்கள் நல்லத நினை, நல்லத பேசு, நல்லத செய், கெட்டதே என்னது, கெட்டத பேசாது, கெட்டத செய்ய. ஆகவே இப்படி மனம் வாக்கு காயம் மூன்றாலும் நினைவு செயல் வாக்கிய ஆகிய இவற்றை வினை என்று சொல்லப்படும். மொத்தமா வினை என்று சொல்றது, மொத்தமா வினை என்று சொல்லும். அந்த வினையின்படிதான் நமக்கு வந்து பிறப்பு உண்டாகிறது, பிறப்பு உண்டாகிறது. அதனாலதான் பொல்லாவினையின் புகழுமாறு ஒன்றையேன்னு ஆரம்பிக்கிறார். பொல்லாவினையேன் புகழுமாறு, கடவுளை புகழுவது என்று சொன்னால் அவனுக்கு ஏராளமான புண்ணியம் இருக்கணும். கடவுளை பேசுறதுன்னா புண்ணியம் ஏராளமா இருக்கணும். சாமானியப்பட்ட கொஞ்சம் புண்ணியத்துல கடவுளை பத்தி பேச முடியாது. ஊர் கதையை பேசுவான், உலகத்தை பேசுவான், வாய்க்கு வந்ததை பேசுவான், கெட்டதை பேசுவான், வீரமாக சண்டை போடுவான். உலகத்தில் இருக்கிற அப்படித்தான் நிறைய வாக்கியத்தை அப்படித்தானே வீணாக்குறான் வார்த்தையை உண்டா இல்லையா? கடவுளை பத்தி பேசுனா சாமானியம் இல்ல, அதுக்கு புண்ணியம் ஏராளமா உண்டு. கடவுளை பத்தி பேசுறது, கடவுளை பத்தி பேசுறதா எல்லா புண்ணியங்களிலும் மேல உயர்ந்த புண்ணியம். கடவுளை பத்தி பேசுறதா புண்ணியங்களில மிக உயர்ந்த புண்ணியம். அதனாலதான் மாணிக்க வாசகர் என்ன பண்ணி என்ன சொன்னாரு, வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கினார். கடவுளை பற்றி பேசுகிற வாக்குத்தான் மணி வார்த்தை, இல்ல அப்புறம் எல்லாம் பதர் வார்த்தை. மணி பதர் புரியுதா? மணி அதற்கு நேர் எதிரடி சொல் என்ன? பதர், லாபம் நஷ்டங்கிற மாதிரி. வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி, கடவுளை பற்றி பேசுகிற வார்த்தை தான் மணி வார்த்தை. அதனாலே அந்த கடவுளை பற்றி பேசுவதற்கு புண்ணியம் எவ்வளவு இருக்கு வேணும்? அளவில்லாத புண்ணியம் இருக்கும். இல்லையா வீணான வார்த்தையா பேசி காலம் வீணாக்கி காலத்தை வீணாக்கிடும். மாஷின் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துரையே என்று பரப்பொருத்திய நல்ல மருந்தியனடி என் மனத்தை வைத்து பேச்சுக்கு இலக்குதமாம் பேச்சிறந்த மாஷின் மணியின் மணி வார்த்தை பேசி. ஆகையினாலே அப்படி உன்னை புகழுவதற்கு எனக்கு தகுதி இல்லைங்கிறாரு மாணிக்க வாசகர். பொல்லாவின புகழுமாறு ஒன்று என்று சொல்லி அதற்கு மேலே அந்த வினையின் படி பரப்பு வருகிறது அல்லவா, அந்த பரப்பு ஓரறிவு உயிர், ஈரறிவு உயிர், மூவறிவு உயிர், நான்கறிவு உயிர், ஐயறிவு உயிர், ஆறறிவு உயிர் என்று ஆறறிவு வரையிலும் உயிர்கள். ஓரறிவு தான் செடி கொடி புல்லிலிருந்து ஓரறிவு உயிர். ஓரறிவு உயிர் புரியுதா? தொட்டா அது உணரும், தொட்டால் உணரும், அதான் ஒரே அறிவு தான். மூக்கு கிடையாது, கண்ணு கிடையாது, காது கிடையாது, புல்லு போட்டுக்கும், விளங்குதா? இந்த தொட்டாசினிக்கின்னு ஒரு தலை இருக்கு பாத்திருக்கீங்களா? அது தொட்டா சுருங்கிக்குமியா பாத்திருக்கீங்களா? அப்ப தொட்டா உணர்ற உணர்வு அதுக்கு இருக்குது இல்ல. ஆகையினாலே இப்படி ஓரறிவு உயிராய் இருக்கிற புல்லாய் பூடாய் புழுவாய் அது ஈரறிவு உயிர். மரமாய் மரம் அந்த ஓரறிவு உயிரோட சேர்ந்தது. புல்லாயி பூடாய் பரப்பு புல்லிலிருந்து தொடங்குதான், புல்லிலிருந்து தொடங்கும். இப்ப நம்ம புல்லா எல்லாம் பறந்து வந்துட்டோம், புல்லா பறந்து பூடா பறந்து புழுவா பறந்து வந்துட்டோம். இன்னும் சொல்றாரு பாருங்க, புல்லாயி பூடாய் புழுவாய் மரமாயி பல்விருகம் ஆயி. பல்விருகம் என்றால் பல வகையான மிருகச்சாதிகளா, மிருக சாதிகளா. நாம் ஒரு காலத்துல சிங்கமாக பிறந்திருந்தோம், கரடியாகவும் பிறந்திருந்தோம், புரியுதா? பல்விருகமாகி பறவையாய் பசி சாதிகளாக, பாம்பாய் கல்லாய், புல்லாயி பூடாய் புழுவாய் மரமாயி பல்விருகமாயி பறவையாய் பாம்பாயி கல்லாய் மனிதனாய். கல்லுக்கும் உயிர் உண்டு, கல்லுக்கும் உயிர் உண்டு. இப்ப அகலியே வந்து கௌதமர் என்ன பண்ணாரு, கல்லா போக கடவுன்னாரு. அப்புறம் ராமனுடைய பாத தூளி போட்டு பெண்ணா எழுந்தான், வழங்குதா? அதே போல இந்த அட்டமாசித்தி உபதேசம் காட்டார்கள் அல்லவா கைலாயத்துல, அவங்க மறந்துட்டேன்னு சொல்லவும் நீங்க பட்டமங்கையிலே 1000 வருஷம் பாறையாக கிடக்குதுன்னு ஜாபம் போட்டார் அல்லவா கார்த்திகை பெண். பட்டமங்கையில் பாங்க ஆயிருந்தங்க அட்டமாசித்தியாருடைய அது விடுன்னு இருக்கும். அதனால கல்லுக்கும் உயிர் உண்டு. ஆகவே கல்லாய் கல்லுக்கு வந்து அது அறிவுன்னு சொல்ற வழக்கம் இல்லை, ஆக உயிர் உண்டு. ஒரு அறிவு தான் இருக்கு, ரெண்டு மூணா இருக்கும் கல்லுக்கு வளருன்னு சொல்றா. கைலாயம் வளருதுங்கிறாங்களே, கைலாய் ஊழிதோர் ஊழி முற்றும் உயர் பொண்ணுடித்தான் முலை. கல்லாய் மனிதராய், புல்லாயி பூடாய் புழுவாய் மரமாயி பல்விருகமாயி பறவையாய் பாம்பாயி கல்லாய் மனிதராய். இப்படி தாவரத்திலிருந்து இப்ப சங்கமம் என்கின்ற மனித பரப்புக்கு வந்திருக்கிறான். கல்லாய் மனிதராய், மனிதராய் பறக்கிறது சாமானியம் அல்லங்கிறார். மனுஷனா பறக்கிறது சாமானியம் அல்லவா. அண்டசம் சுவயதசங்கள் உற்பிச்சம் சராயிசத்தோடு எண்டரு நாலன்பத்து 400 ஆயிரத்துள் உண்டு பல் யோனியெல்லாம் ஒழித்து மானுடத்து உதித்தல் கண்டிடீர் கடலை கையால் நீந்தினன் காரியங்கார் என்பது சித்தியார். முட்டையிலே பறப்பது, வயர்வையிலே பறப்பது, வித்திலே பறப்பது, கருப்பையிலே பறப்பது, நால் வகை தோற்றம். முட்டையிலே தோன்றுவதா, வியர்வையிலே பேன் முதலியதுகள், வியர்வையிலே தோன்றுவது, வித்திலே விதையிலே விதையிலே தோன்றுவது, அப்புறம் கருப்பை, கருப்பையில தோன்றதான் பல இருக்கு. அண்டசம், அண்டசம்னா முட்டை, அண்டசம் சுவேதசங்கள் உற்பிச்சம் சராயிஷத்தோடு எண்டரு நாலன்பத்து நான்கு, 84 லட்சம் யோனி பேதமா, 84 லட்சம் யோனி எண்டரு நாலன்பத்து 400 ஆயுரத்துள் உண்டு பல் யோனியெல்லாம் இத்தனை மற்ற எத்தனை பிறவிகள் எல்லாம் நீங்கி அதற்கு மேல மனுஷனா பறக்கிறான்னு சொன்னா அது ஆச்சரியம். அது கடலை கையினாலே நீந்து கரை சேர்ந்தது மாதிரி ஆச்சரியம்ங்கிறார். கணங்குதா, இப்ப மனுஷனா பிறந்திருக்கிறோம்னா இது ஆச்சரியமா சாதாரணமா? இது சாதாரணமா தெரியுமா? பின்ன என்னமா தெரியும்? நூல்கள் மூலமா, அருளாளர்கள் மூலமா கேட்டா தெரியும். அதனாலதான் அப்பர் சுவாமி வாய்த்தது நந்தமக்கு இது ஒரு பிறவி மதித்திடும். நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இதை இதை பயன்படுத்திங்க, நல்ல வாய்ப்பு விட்டுறாதீங்க அப்படிங்கிறாங்கல்ல, நல்ல வாய்ப்பு நம்ம வச்சே ஆளுது, பயன்படுத்திங்க, அதுல சேர்ந்துங்க என்றார் போறார். இது நல்ல வாய்ப்பு, இந்த சமயத்துல நீங்க அதை செய்யறத செஞ்சு முயற்சி பண்ணி பலனை அடைஞ்சுக்கலாங்கிற மாதிரி சொல்றாரு அப்பர் சுவாமி. வாய்த்தது நம் தமக்கு ஈதோ ஒரு பறவி மதித்துடு. மனித பிறவிய மதிக்க தெரியாமத்தானே வீணாக்கிறா வெகு பேரு. மனித பிறவியே மதிக்க தெரியாமத்தான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பறவி வந்திருக்கு தெரியுமா? புல்லாயி பூடாயி புழுவாய் மரமாயி பல்வருகமாயி பறவையாய் பாம்பாயி கல்லாய் மனிதராய். அதனாலதான் அந்த கடுவெளி சித்தராயிய சித்தரு அது வந்து ஒரு தத்துவமாக ஒரு பாட்டு பாடினார். நந்தவனத்தில் ஓராண்டி அவன் அலாறு மாதமாய் கோயவனை வேண்டி. ஆண்டினா ஒண்ணு இல்லாதவன், ஆண்டினா ஒண்ணு இல்ல, அதான் கேவலத்துல ஆணவ மலத்திலே கருவிகரணங்கள் இல்லாம அனாதி காலத்திலே கேவலமாகிய ஆணவ மலத்திலே கிடந்த காலம். காரிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குழவியை போல் கட்டுண்டிருந்த எமை வெளியிலுட்டு. இந்த அளவெல்லாம் தெரிஞ்சா அல்லவா இந்த பிறவி அருமை ஆகா, இந்த பிறவியில செய்ய வேண்டியதை செய்து வர வேண்டியதை பரவணுமே அப்படின்னு அந்த புத்தி வரும். சாதாரணமா வருமா? உட்கார்ந்து கேட்டால வரும். கேட்கறதுக்கு எவ்வளவு புத்தி வேணும்? சாதாரணமா எல்லாரும் உட்கார்ந்து கேட்க முடியாதுப்பா, இத எல்லாரும் உட்கார்ந்து கேட்க முடியாது. ஆண்டினா ஒன்னும் இல்லாம இருந்தவன், அவன் வந்து என்ன பண்ணான் தெரியுமா? எனக்கு ஒரு தோண்டி போட்டு கொடு, தோண்டி போட்டு கொடு, தோண்டி போட்டு கொடு, தோண்டி போட்டு கொடுன்னு அரிச்சான் ஒரு குயவனை. அந்த குயவன் 10 மாசம் இந்த ஆச்சு, இந்த பண்ணிட்டேன், இந்த பண்ணிட்டேன் அப்படின்னு 10 மாசம் கழிச்சு தோண்டியே ரொம்ப கஷ்டப்பட்டு அவனும் பண்ணி கொடுத்தான். இந்த ஆண்டி வாங்கினவன் அதை பத்திரமா வச்சு தண்ணி முகந்து அதற்கு பயன்படுத்துறதுக்கு பயன்படுத்தாம தலையில வச்சுக்கிட்டு கூத்தாண்டானா தோண்டி, தலையில வச்சுக்கிட்டு கூத்தாண்டா தோண்டி என்ன ஆகும்? பிரமாதமா இருந்துச்சு. நந்தவனத்தில் ஓராண்டி அவன் நாலாறு மாதமாய் கோயவனை வேண்டி, நாலாறு பத்து, நாலாறு மாதமாய் கோயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி. பாவம் செய்யாது மனமே, நானை கோபம் கொண்டே அவன் கொண்டோடி போவானே, பாவம் செய்யாது மனமே என்று பாடினார் கடுவெளி சித்தருங்கிற ஒருத்தர். இப்படி 10 மாசம் பாடுபட்டு ஒரு குயவன் மெனக்கிட்டு செஞ்ச பாண்டது, இத ஒழுங்கா வச்சுக்கிட்டு அதை எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு பயன்படுத்தி நீ பயனப்படணும். நீ செய்யத்தகாத காரியங்களை செய்து இந்த ஜென்மத்தை வீணாக்க கூடாங்கதான் கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டிங்கிறது. செய்யத்தகாத காரியங்களை செய்து இந்த பறவையை கெடுத்து அடுத்தாற் போல நீ மாடாகவோ ஆடாகவோ நாயாகவோ நரியாகவோ பறக்காதடா அப்படிங்கிற எச்சரிக்கை தான் இந்த பாட்டு.
நந்தவனத்தில் ஓராண்டி அவன் நாலாறு மாதமாய் கோயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி பாவஞ்சியாதிரு மனமே
அப்படின்னு. அதனால மனித பிறவி கிடைத்தது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். இந்த பிறவியில கடவுளை அடைஞ்சிடலாம். இந்த பிறவியில கடவுளை அடைஞ்சிட்டா கவலையே இல்லை. அதுக்கு தான் தனக்குமை இல்லாதான் தாழ் சேர்ந்தாருக்கு அல்லால் மனக்கவலை மாற்ற. கவலை இல்லாத யாராவது இருக்கிறானா உலகத்துல? கவலை இல்லாம இருக்கணும்னா கடவுள் திருவடி அடையணுங்கிறார் திருவள்ளுவர். தனக்கு ஓவை இல்லாதான் தாழ் சேர்ந்தாருக்கு அல்லால் மனக்கவலை மாற்றும். அதனாலே கல்லாய் மனிதராய் பேயாய் நம்ம விட பேய் உசந்தது. கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்கடாய். கணங்கள்னா 18 கணங்கள்னு இருக்கு அந்த வகையில். கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் அதற்கு மேல வல்ல அசுரராய் வலிவு உருந்திய அசுரர்கள். அசுர ராட்சசரன்னு கேள்விப்படுறோம்னா முகந்தாரகாதரன் சூரபன்மர் ராவணன் ராட்சசர் அந்த மாதிரி வல்ல அசுரராய். அதுக்கு மேல முனிவராய் முனிவர்கள் கௌதமர் அகத்தியர் கண்ணுவர் காசிவர் முனிவர்கள் அந்த மாதிரி வர்க்கங்கள். முனிவராய் கல்லாய் மனிதராய் வேயாய் கணங்களாய் வல்ல அசுரராய் முனிவராய் தேவராய். அதற்கு மேல தேவர் இப்படி வடகெடுக்கா சொல்றார். முனிவர்களுக்கு மேல தேவராய் செல்லா நின்ற சங்கமத்து புல்லிலிருந்து தேவர்கள் வரையும் சொல்லிட்டார். புல்லிலிருந்து தேவர்கள் வரையிலும் இப்படி புல்லில இருந்த தேவர்கள் வரையிலும் எல்லா பிறப்பும் பிறந்து ஆச்சு. பிறந்து ஆச்சு புல்லாயி பூடாய் புழுவாய் மரமாயி பல்விருகமாயி பறவையாய் பாம்பாயி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல சுரராகி முனிவராய் தேவராய் செல்லார் என்ற இத்தாவர சங்கமத்தோடு எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்பவர். நால்வகை தோற்றம் 7 பிறப்பு 84,00,000 யோனி பேதங்களிலே எல்லாம் பறந்தாச்சு. எவ்வளவு பிறப்பு எடுத்திருக்கிறோம்? 7 மணலை அளவிடின் அதிகம் எனதிடற்பிறவி அவதாரம். 7 மணலை அளவிடின் அதிகம் எனதிடற்பிறவி அவதாரம் யம் எனதுயிருடலும் இனியுடல் வேடுக முடியாது கழுவொடு நரியும் எரிவு விமரலி கமலனு மிகவும் அயர்வானார் கடனுனதவயம் அடிமையும் அடிமை கடியும் அடிகள் தரவு
என்பார் அருணகிரிநாதன். என்னை படைச்சு பிரம்மா சலிச்சு போன இதே வரையே வந்துகிட்டே இருக்கிறானே வெக்கம் இல்லாம வெக்கம் இல்லாம ஓயாம வந்துகிட்டே இருக்கிறானே. போட்டு கொடுப்பானே போட்டு கொடு ஏடா முதல்ல போட்டு கொடுத்த பாடு என்னடா உடைச்சிட்டேன் அப்புறம் போட்டு கொடுக்கணும் அதையும் உடைச்சு விடுவார். இத்தனை நம்ம உடைச்சிருக்கிற பாட கொஞ்சம் அவனுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு அந்த பிரம்மாவுக்கு அந்த போடுற போட்டு கொடுக்கற கொயவனுக்கு எவ்வளவு எரிச்சலா இருக்கு தெரியுமா? நம்மளை கண்ட உடனே சந்தோஷமாவா இருக்கும் வெக்கம் கட்டாவே பாடும் போய் இதே வேலையா இருக்கிறாரு சென்டால போய் உனக்கே சரியா இருக்கிறா போட்டு கொடுக்க எவ்வளவு எரிச்சலா இருக்கு தெரியுமா ஆருக்கு பிரமாவும்.
அந்த பிறப்புகள் தோறும் இறக்குறாரு. இறக்கும் போது என்ன ஆகுது?
மண்ணு திங்குது நெருப்பு திங்குது நெருப்பு கூட சலிச்சு போச்சு. அப்புறம் எத்தனைய பிறவிகளிலே வந்து பிராணிகள் தின்னு சேதம் ஆயிருக்கு உடம்பு பிராணிகளுக்கு கழுகொடு நரியும் இரி புவி மரளி கமலன்னு எல்லாம் ஜலிச்சு போனான். நாய் நெறிகள் எல்லாம் தின்னு சரிச்சு போச்சான். ஐயோ பெறமா படைச்சு கொடுத்து சலிச்சு போனானா நெருப்பு வேக வச்சு சலிச்சு போச்சா ஏமே பிடிச்சுக்கிட்டு போய் சலிச்சு போனான. சிரிக்கவே கூட எனக்கு மனசு இல்லை. உன்னா இரண்டா எருவாய் கருவாய் தனிலே உருவாய் இதுவே பயிராய் விளைவாய் இவர் போய் அவராய் அவர் போய் இவராய் இதுவே தொழிலாய் வெறி போல உருதாய் இருதாய் பல கோடியதாய் உடனே அவமாய் அழியாதே உருகால் முருகா பரமா குமரா உயிர்காய் என ஊதருதாரா. ஒரு புலவர் பாடினார், பெருமானே நான் இங்கே சாஸ்வதமா அலையாம குலையாம இங்கனே இருக்கலாம்னா இயமே விட மாட்டேங்கிறான், போன இடத்துல அங்கதான் இருக்கலாம் சொன்னா பரமா விட மாட்டேங்கிறான். உன் வேணா கணக்கு அடிச்சு தள்ளுறான், அவன் இவன் அடிச்சு அங்க தள்ளுறான். நான் எங்கதான் இருந்து நிலையா பிழைக்கிறது சாமி, இங்கு இருக்க என்றால் யமனொட்டான், இங்கு விட்டு அங்கு இருக்க என்றால் அயனொட்டான், எங்கு வைத்து பேணுவே உடலை பித்தா பிரேசு குடி தானுவே சொக்கநாதா என்று ஒரு புலவர் பாடுறார். பட்டினத்தார் இருந்த பரப்ப நினைச்சு கொஞ்சம் அல்ல அவரு கவலைப்பட்டது.
மாதா உடல் சலித்த
எத்தனை தாய் நம்மளால வேதனைப்பட்டிருக்கா தெரியுமா? நம்ம பக்கும் போது அவ பட்ட கஷ்டம் அதுதான் மாணிக்கவாசகர் தக்க தசமதி தாயோடு தான் படும் துக்கசாகர துயரிடைப்படும். அந்த தாய் உயிர் போயிட்டு தானே அவளுக்கு வரும்.
மாதா உடல் சலித்த வல்வினையின் கால் சலித்தேன் அதை நான் அண்ண வேதாவும் கை சலித்து விட்டானே கருப்பையில் வராமல் மண்ணும் தணலார வானும் புகையார என்னறிய தாயும் இணைப்பார பண்ணும் அயன் கையாரவும் அடியின் காலாரவும் கண்பார ஐயா திருவையாரா
என்பார் பட்டினத்துவாமி. அதனால அளவில்லாத புறப்படுத்துகிறோம். திருப்பூரூர் சிதம்பர சுவாமி ஒருத்தர், அவர் எப்படி சொல்றாருன்னா பரப்பை பத்தி, என் பரப்ப ஒரு கணக்கு சொல்றேன் கேட்டுக்கணும். அவர் சொல்றாரு எப்படின்னு சொன்னா, நான் பிறந்த பரப்பு தோறும் தாய்கிட்ட பால் குடிச்சிருப்பேன்ல, குடிச்சிருப்பேன்ல, அந்த குடிச்ச வாழல்லாம் ஒரு பக்கம் வச்சு திருப்பார் கடல் இருக்குதுவார் மகாவிஷ்ணு படுத்துருக்கு திருப்பார்கள், அதுக்கு பக்கத்துல நாம் குடிச்ச பால் கடலை வச்சா நான் குடிச்ச பால் கடல் தான் பெருசா இருக்கும், அவர் படுத்திருக்கிற பால் கடல் சின்னதா இருக்கும். பாத்துக்கோ அப்போ எவ்வளவு பிறப்பும்.
எடுத்த சனமந்தோறும் இன்றெடுத்த தாய்மார் கொடுத்த முலை பால் அனைத்தும் கூட்டில் அடுத்து வளர்ப்பயனாக அனைத்துயிலும் பாலாளியும் சிறிதாம் மன்னா சிதம்பரமா தேவா
என்பது அந்த பாட்டு. அதையினாலே அளவில்லாத பிறப்படுத்திருக்கிறான். இதெல்லாம் நல்லா நினைச்சு பாருங்க. இன்னமேல் பிறக்கப்படா, பரமாவுக்கு வேலை கொடுக்கப்படா, பரமாவுக்கு வேலை கொடுக்கணும், ஏமே நம்ம கிட்ட வரக்கூடாது, விளங்குதா? அதனாலே பிறவாமல் இருப்பதற்காகவே இந்த ஜென்மத்தை இந்த செயலை இந்த காலத்தை பயன்படுத்தும். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பரவாமை வேண்டும். அதனாலே பிறவிக்கு பயப்படணும், பிறப்பதற்கு பயப்பட வேண்டும்.
மறுபடியும் கருவடையும் குழியில் தள்ளி வருத்தப்படுத்த வேண்டாம் பொன்னம்பலவா திருவடி சரணம் என்று நான் நம்பி வந்தேன்
என்பது கோபாலகிருஷ்ண பாரதி பாட்டு. ஆகையினாலே இனிமேல் பறக்காம இருக்கணும்னா யாரு பறக்காம இருக்கிறானோ அவனை பிடிச்சுக்கணும்.
பிறவாதிருக்க வரந்தரல் வேண்டும் பிறந்து விட்டால் இரவாதிருக்க மருந்துதான் இது எப்படியோ அறமார் புகழ்த்தில்லை அம்பலவானர் அடிக்கமலம் அறவாதிருமா
ஞானமே அதுதான் உனக்கு நன்மருந்து. இவ்வளவு எளிமை யாருமா சொல்லுவா?